நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
மல்கம் டர்ன்புல், எ பிகர் பிக்சர், ஆட்டோபயோகிராபி ஆஃப் மல்கம் டர்ன்புல். ஆஸ்திரேலியாவின் 29வது பிரதமர் மல்கம் டர்ன்புல்லின் சுயசரிதை அண்மையில் வெளிவந்திருக்கிறது. ஆஸ்திரேலிய நாடாளுமன்ற உறுப்பினர், எதிர்கட்சி தலைவர், நாட்டின் பிரதமர் என பல்வேறு பதவிகளை வகித்தவர் மல்கம் டர்ன்புல். அதை தாண்டி அவர் பிரபல வழக்கறிஞர். ரிபப்ளிக் மூவ்மெண்ட், அதாவது ஆஸ்திரேலியாவை குடியரசாக மாற்ற வேண்டும் என்ற முயற்சியின் முன்னோடிகளுள் பிரதானமானவர். அது மட்டுமல்ல, ரோட்ஸ் ஸ்காலர்ஷிப் என்ற உயரிய புலமை பரிசலை பெற்ற ரோட்ஸ் ஸ்காலர். ஏனைய ரோட்ஸ் ஸ்காலர்ஷிப் பெற்ற இரு அரசியல்வாதிகள் பாப் ஹோக் மற்றும் டோனி ஆபர்ட் ஆகியோர். மல்கம் டர்ன்புல் ஒரு பிரபல இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர். மொத்தத்தில் அவரை இந்த நாடறியும். மல்கம் டர்ன்புல் ஒரு பெருஞ்செல்வந்தர், உண்மைதான். ஆனால் அவர் செல்வந்தரின் குடும்பத்தில் பிறந்தவர் அல்ல. அவர் மிக சாதாரண குடும்பம் ஒன்றிலே பிறந்தவர். பின்னர் வழக்கறிஞராக பணியாற்றிய காலத்திலும் அவர் ஆரம்பித்த இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் என்ற அமைப்பு மூலமாகவும் பெருஞ்செல்வத்தை சம்பாதித்தவர். அவரின் கடின உழைப்புக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் அது சான்று. இப்போது அரசியலில் இருந்து விலகி ஓய்வு பெற்றிருக்கிறார். மல்கம் டர்ன்புல்லின் மனைவி லூசி டர்ன்புல்லும் பிரபல வழக்கறிஞர், சிட்னி நகர முன்னாள் மேயர், அத்தோடு இப்பதவிக்கு வந்த முதல் பெண்மணி. சிட்டி எக்ஸ்பர்ட் இன் மெட்ரோபாலிட்டன் பிளானிங் என்ற அமைப்பின் தலைவராக இருந்தவர் லூசி டர்ன்புல் என்பது மட்டுமல்ல, கேன்சர் இன்ஸ்டிடியூட், டைஸ் கிட்ஸ், சிட்னி சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல் ஃபவுண்டேஷன் மற்றும் பல்வேறு லாப நோக்கமின்றி இயங்கும் அமைப்புகளோடு தொடர்புடையவர். தயாள குணமிக்க, பலரும் அறிந்த பரோபகாரி. இவர்களுக்கு ஒரு மகனும் மகளும், அவர்கள் வழி பேர குழந்தைகளும் இருக்கிறார்கள். மல்கம் தனது தாயார் கோரல் பற்றி ஞாபகம் வைத்திருப்பது குறிப்பாக டைப்ரைட்டரின் ஓசைதான். அது வானொலி நாடகங்களின் காலம். தாய் கோரல் அப்போது எண்ணற்ற வானொலி நாடகங்களை எழுதி கொண்டிருந்தார். அவரது வானொலி நாடகங்கள் ஒவ்வொன்றும் 2-3 ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஒலிபரப்பாகிக் கொண்டிருந்தன. சமகாலத்தில் அவர் பல ஒலிபரப்பு நிலையங்களுக்கு நாடகங்களை எழுதி கொண்டிருந்தார். ரெமிங்டன் டைப்ரைட்டரை நாடகங்களை எழுத அவர் பயன்படுத்தியதால் வீட்டினுள் தனது தாயையும் டைப்ரைட்டர் ஓசையையும் அவரால் வேறுபடுத்தி பார்க்க முடியவில்லை என்று மல்கம் தனது சுயசரிதையில் குறிப்பிடுகிறார். தந்தை புரூஸ் ஒரு தரகர். பப்ஸ் என்ற விடுதிகளை விற்கும் நடவடிக்கைகளுக்கு தரகராக இருந்தார். தாயோ பட்டதாரி, எழுத்தாளர், இலக்கியம், வரலாறு, கவிதை என்பவற்றோடு ஈடுபாடுள்ள குழுக்களோடு தொடர்பில் இருந்தவர். நூலகத்தில் அவருக்கு பொழுது போவதே தெரியாது. ஆனால் தந்தை புரூஸ், அவரது பெற்றார் இருவரும் ஆசிரியர்கள் என்ற போதும், சிறு வயதிலேயே அண்டவெளி நிலக்கரி சுரங்கத்துக்கு வேலைக்கு போய்விட்டார். ரக்பி விளையாடுவதில் பேரார்வம் கொண்டவர். அதிகம் படித்தவர் அல்ல. புத்தகங்களுக்கும் அவருக்கும் காத தூரம். இதனால் கணவன் மனைவிக்கிடையே பெரிய இடைவெளி இருந்தது. தந்தை புரூஸுக்கு நிலையான வருமானமும் இல்லை. தனது வருமானத்தில் குடும்பம் இயங்கி வருவதாக தாயார் கோரல் எப்போதும் குத்தி காட்டி கொண்டிருந்தார். மல்கம் அவரது 8வது வயதில் சிட்னி கிராமர் என்ற பிரபல பாடசாலையில் சேர்க்கப்பட்டதோடு ஹாஸ்டலிலும் சேர்க்கப்பட்டார். இதன் பின்பு சிறிது காலத்தில் தாயார் மேல் படிப்பிற்காக நியூசிலாந்து போய்விட்டதாக தந்தை புரூஸ் கூறினார். ஆனால் உண்மையில் தாய் கோரல் வேறு ஒரு உறவை ஏற்படுத்தி கொண்டு நியூசிலாந்துக்கு புதிய கணவனுடன் வாழ போய்விட்டார் என்பது மல்கமுக்கு தெரியவர பல வருடங்கள் எடுத்தன. ஆனால் தந்தையார் புரூஸ் தாயார் கோரல் பற்றி கடைசி வரை தப்பாக ஒரு வார்த்தை சொன்னதில்லை என்பதை மல்கம் டர்ன்புல் தனது சுயசரிதையில் உணர்ச்சி பூர்வமாக குறிப்பிடுகிறார். தாயார் கோரல் அவ்வப்போது மல்கமுக்கு கடிதங்கள் எழுதுவதுண்டு. ஒருமுறை நியூசிலாந்து சென்று அவர் தனது தாயாரை பார்த்ததும் உண்டு. ஹாஸ்டல் செலவுகள் கட்டுப்படியாகாத நிலையிலும், புரூஸின் வருமானம் நிலையாக இல்லாத காரணத்தினாலும், சிறிய வீடு ஒன்றை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு அப்பாவும் மகனும் ஒன்றாக வசித்தார்கள். சில வேளைகளில் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவதே பெரும் பாடாக இருந்தது. இருந்தபோதும் இங்குதான் அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையே இரு நண்பர்களுக்கிடையே ஏற்படக்கூடிய சிநேகம் உருவானது என்று மல்கம் டர்ன்புல் குறிப்பிடுகிறார். படிப்படியாக தந்தை புரூஸின் வருமானம் அதிகரித்ததோடு மல்கமிற்கு 14 வயதாகும் போது புரூஸ் மறுமணம் செய்து கொண்டார். பின்னர் 12 வருடங்களின் பின் விவாகரத்து செய்துவிட்டார். 1973 மல்கம் சிட்னி பல்கலைக்கழகத்தில் சட்டம் படிக்க சேர்ந்தார். இடையிடையே வானொலிக்கும் தொலைக்காட்சிக்கும் நீதிமன்ற நிருபராகவும் ஓய்வு நேரங்களில் பணியாற்றியிருக்கிறார். அப்போதுதான் செல்வந்தரும் மீடியா மோகல் என்ற பொதுசன ஊடகங்கள் பலவற்றின் உரிமையாளருமான கெரி பேக்கரின் அறிமுகம் கிடைக்கிறது. அதன் பின்பு உயரிய ரோட்ஸ் ஸ்காலர்ஷிப் பெற்று லண்டன் ஆக்ஸ்போர்டில் கல்வி கற்று நாடு திரும்பி 1980 லூசியை திருமணம் செய்தார். இதற்கிடையே தந்தை புரூஸ் தனது 56 வயதில் சிங்கிள் என்ஜின் பிளேன் என்ற ஒரு விமான விபத்தில் இறந்து போனார். இதைத் தொடர்ந்து மல்கம் வென்ட்வர்த் தொகுதியில் லிபரல் கட்சி சார்பில் போட்டியிட்டு முதலில் தோல்வியடைந்து பின்னர் அடுத்த தேர்தலில் வென்றார். தொடர்ந்து பிரதமர் ஜான் ஹாவார்டின் அமைச்சரவையில் இடம் பிடித்து அதன் பின்பு ஜான் ஹாவார்டின் ஆட்சி கவிழ்ந்ததும் எதிர்கட்சி தலைவரானார். பின்னர் மல்கத்தை கவிழ்த்துவிட்டு டானி அபட் எதிர்கட்சி தலைவரானதும் பின்னர் டானி அபட் பிரதமராக பொறுப்பேற்று 2வது வருடத்திலேயே கட்சி தலைவராக மல்கம் டர்ன்புல் மீண்டும் தெரிவு செய்யப்பட்டு பிரதமரானதும் நூலில் விவரமாக விவரிக்கப்படுகிறது. மீண்டும் மல்கம் டர்ன்புல் 2018 பொது தேர்தலில் பிரதமராக தெரிவு செய்யப்பட்டதும் 3 நிறைவடைவதற்கு முன்னதாகவே பாராளுமன்ற ஆளுங்கட்சி உறுப்பினர்களின் விருப்பப்படி ஸ்பில் என்ற கட்சி கூட்டத்தில் வேறு தலைவர் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு பின்னர் மீண்டும் பிரதமர் பதவிக்கு போட்டியிடுவதில்லை என்று மல்கம் டர்ன்புல் ஒதுங்கிக் கொண்டார். அக்கூட்டத்தில் தற்போதைய பிரதமர் ஸ்காட் மாரிசன் பிரதமராக தெரிவு செய்யப்பட்டதும் இதைத் தொடர்ந்து அடுக்கடுக்கான சம்பவங்கள் சுமார் 700 பக்கங்களில் மிக தெளிவான நாட்குறிப்புகளின் துணையோடு மிக விவரமாக சொல்லப்படுகிறது. கடந்த 25 காலப்பகுதியில் நம்மில் பலர் இந்த செய்திகளோடு பரிச்சயமானார்கள் என்ற முறையில் இவை சுவாரஸ்யமாக அமைவது மட்டுமல்ல, இன்சைட் ஸ்டோரி என்று சொல்வார்களே, இந்த செய்திகளுக்கு பின்னணியாக இருந்த நபர்கள், சம்பவங்கள், சதிகள், தனிமனித அபிலாஷைகள், அரசியல் சூழ்நிலைகள் என்பவற்றை மிக நுணுக்கமாகவும் நேர்மையாகவும் இந்த சுயசரிதை சொல்கிறது. இதனால் இந்த நூல் கடந்த 1/4 கால சமூக பொருளாதார அரசியல் வரலாற்றை பதிவு செய்யும் ஒரு உன்னதமான ஆவணம் என்று துணிந்து சொல்ல முடியும். ஆஸ்திரேலியாவை ரிப்பப்ளிக் என்ற குடியரசாக மாற்ற எடுக்கப்பட்ட முயற்சிகள், மரே டார்லிங் ஆற்று நீரை பகிர்வதில் கொண்டு வரப்பட்ட சீர்திருத்தங்கள், நேஷனல் பிராட்பேண்ட் என்ற அகண்ட அலைக்கற்றை துறையில் கொண்டு வரப்பட்ட சீர்திருத்தங்கள், சேம் செக்ஸ் மேரேஜ் என்ற ஒருபால் திருமணங்களை சட்டபூர்வமாக்கியது, அதிபர் ஒபாமா காலத்தில் டிரான்ஸ் பசிபிக் பார்ட்னர்ஷிப் ஒப்பந்தத்தை நாட்டின் நலன் கருதி நிராகரித்தது, அதிபர் ஒபாமாவுடன் செய்து கொள்ளப்பட்ட அகதிகள் பரிமாற்ற ஒப்பந்தத்தை ட்ரம்ப் பதவிக்கு வந்ததும் ஏற்றுக்கொள்ள செய்தது, செக்ஷன் 44 என்ற குடியுரிமை தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் பதவிகளை இழந்த அரசியல்வாதிகளின் பிரச்சினை, ஒரு சீட் பெரும்பான்மையுடன் நித்திய கண்டம் என்ற சூழ்நிலையில் ஆட்சி செய்தது என்று மல்கம் டர்ன்புல் அரசியல்வாதியாக சந்தித்த சவால்கள் பக்கச்சார்பின்றி வர்ணிக்கப்படுவது இந்த சுயசரிதையின் பலமாகும். அதே நேரத்தில் கெவின் ரட் பதவி காலத்தில் மல்கம் எதிர்கட்சி தலைவர் பதவியை இழந்த காரணத்தால் ஏற்பட்ட டிப்ரெஷன் மனச்சோர்வு காரணமாக தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணம் உருவானது தொடர்பாகவும், பின்னர் பிரதமரான போது தீட்டிய வாளோடு பழிவாங்க காத்திருந்த எதிரிகள் மத்தியில் அமைச்சரவையில் கூட்டு பொறுப்புடன் அவர்களுடனேயே செயலாற்ற வேண்டி ஏற்பட்ட சூழ்நிலைகள் என்பன பற்றியெல்லாம் ஒளிவு மறைவின்றி சுயசரிதையில் ஆசிரியர் மல்கம் குறிப்பிடுகிறார். ஜான் ஹாவார்ட், கெரி பேக்கர், அலன் பாண்ட், டோனி ஆபட், பீட்டர் டட்டன், கெவின் ரட், பானபி ஜாய்ஸ், பில் ஷார்டன், பராக் ஒபாமா, டொனால்ட் ட்ரம்ப், ஷி ஜின்பிங் என்று சமகாலத்தில் அரசியலிலும் பொது வாழ்விலும் இருந்தவர்களோடு ஏற்பட்ட அனுபவங்கள், உரசல்கள் என்பன இந்த நூலில் விரிவாக சொல்லப்படுகின்றன. ஒரே நாளில் $30 லட்சம் டாலர்களை கசினோ சூதாட்டத்தில் இழக்கும் வரி ஏய்ப்பு நடவடிக்கைகள், கிரிமினல் குற்றங்கள் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்ட கெரி பேக்கர், இவரிடம் $1 பில்லியன் சேனல் 9 டெலிவிஷன் ஸ்டேஷனை வாங்கி தான் திவாலான நிலையில் மீண்டும் அவருக்கே அதில் கால் பங்கு விலைக்கு விற்ற ஹெலன் பாண்ட், துணை பிரதமர் பானபி ஜாய்ஸ் தன்னுடைய காரியாலயத்தில் பணியாற்றிய பெண்ணுடன் உறவில் இருப்பதை மறைத்து பின்னர் அந்த பெண்ணுக்கு பிறந்த குழந்தைக்கு தந்தை தான் தான் என்று பிரகடனப்படுத்திய நிகழ்வு, காபனுக்கான கட்டணத்தை தவறுதலாக காபன் டாக்ஸ் என்று குறிப்பிட்டதனால் பதவி இழக்க காரணமான ஜூலியா கிலார்ட், ஸ்டாப் த போட் என்பதையே 10,000 தடவை சொல்லி பிரதமரான டோனி ஆபட், பிரதமர் பதவியை இழந்த சில வருடங்களில் தன்னை ஐக்கிய நாடுகள் சபைக்கு செயலாளர் நாயகமாக நியமிக்கும்படி பிரதமர் மல்கம் டர்ன்புல்லிடம் கோரிக்கை வைத்து அது நிராகரிக்கப்பட்ட போது பிரதமரை தகாத வார்த்தைகளால் தொலைபேசியில் திட்டிய கெவின் ரட், சவுத் சைனா சி தமது நாட்டின் டெரிட்டோரியல் வாட்டர்ஸ், எல்லைகளுக்கு உட்பட்ட பகுதி என்று வாதிட்டு வந்த சீன அதிபர் ஷி ஜின்பிங், அந்த பைத்தியக்காரனை வெள்ளை மாளிகைக்குள் அமெரிக்க அதிபராக மக்கள் அனுப்ப மாட்டார்கள் என்று டிரம்ப் பற்றி அபிப்பிராயம் தெரிவித்த பராக் ஒபாமா என்று நிஜ கதாபாத்திரங்கள் இந்த சுயசரிதை முழுவதும் விரவி கிடக்கிறார்கள். பிரிட்டன், ஜெர்மனி, ரஷ்யா, இந்தியா, சீனா, பிரான்ஸ், நியூசிலாந்து, வடகொரியா, தென்கொரியா போன்ற நாடுகளின் சமகால பிரதான அரசியல் பொருளாதார நிகழ்வுகள் விளக்கப்பட்டிருப்பது நூலின் செறிவுக்கு வலு சேர்க்கின்றன. கவர்னர், பிரதமர், நாடாளுமன்றம், மேல்சபை, அமைச்சரவை, தேர்தல் என்ற அரச இயந்திரத்தின் வெளியே தெரியும் காட்சியும், அதிகாரம் உண்மையில் ஒரு சில தனிநபர்களிடமும் பிரபல ஊடகங்களின் கையிலுமே தெரிந்திருக்கிறது என்பதையும், இவற்றின் முன்னால் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அரசு வலு இழந்து போவதையும் இந்த சுயசரிதை வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறது. பொதுமக்கள் மத்தியில் பெருஞ்செல்வாக்கு இருந்த போதும் அருகிலேயே இருந்த புரூட்டஸ்களாலும், அலன் ஜான்ஸ், ரே ஹேட்லி போன்ற செல்வாக்கு மிக்க வானொலி ஆளுமைகளாலும், ரூபர்ட் மர்டக் குழும பத்திரிகைகளின் பிரச்சாரம் காரணமாகவும், பழிவாங்க காத்திருந்த முன்னாள் பிரதமர் டோனி ஆபட் போன்ற எதிரிகளாலும், மக்கள் தந்த 3 ஆண்டு பிரதமர் பதவி காலத்தை பூர்த்தி செய்ய முடியாமலேயே வெளியேற நேர்ந்த ஒரு பிரதமரின் கதைதான் பிக் பிக்சர் ஆட்டோபயோகிராபி ஆஃப் மல்கம் டர்ன்புல்.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.